உலகத் தமிழர்களே வணக்கம். அறியாமை இருளகற்றிய அறிவாசான் தலைவர் தந்தை பெரியாரின் கொள்கைகளை பாரங்கும் பரப்பி வரும் திராவிடர் கழகம் தமிழர் தலைவர் மாணமிகு ஆசிரியர் கே வீரமணி அவர்களின் வழிகாட்டுதலில் பல்வேறு ஊடகங்களையும் பயன்படுத்தி வருகிறது. தந்தை பெரியாரின் குரலை இளைய தலைமுறையினர் கேட்பதற்கு வாய்ப்பாக பெரியார் .org இணையதளத்தில் தந்தை பெரியாரின் இந்த உரை வெளியிடப்படுகிறது. 25/4/1971 காரைக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய உரை.
தேர்தல் துவக்கத்திலே ஒரு கட்சிக்கு தலைவராக பார்ப்பன தலைவர் ராஜாஜி அவர்கள் இருந்தார். மற்றொரு கட்சிக்கு தலைவராக நம்முடைய பார்ப்பன சமுதாய தலைவர் என்று சொல்லவும் அந்த அதற்காக பாடுபடும் ஆட்சி தலைவர் என்று சொல்வது தந்த கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். கலைஞர் தேர்தலுக்கு கொள்கை சொல்லுகிற போது முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை நடத்தி வைப்பதற்காக நிற்கிறோம் என்று சொன்னார். ஆனால் எதிர்கட்சிக்காரர்கள் சொல்கிற போது ஜாதியை பாதுகாக்க, மதத்தை பாதுகாக்க, கடவுளை பாதுகாக்க நாங்கள் இப்ப போராடுகிறோம் என்று சொன்னார்கள். அந்த பிடி சொன்னார்களா என்று சில பேர் சந்தேகப்படுவார்கள். தெளிவாக அவர்கள் வார்த்தையிலே நான் சொல்லுறேன். ராஜாஜி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இப்பொழுது தேர்தலுக்கு நிற்பது நாட்டிலும் வளர்ந்து விட்டது, அதை மாற்ற வேண்டும். நாட்டிலே பிராமண வெறுப்பு, ஒரு சமுதாயத்தின் பேரில் மக்களுக்கு வெறுப்பு ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கின்றன, அதை நாம் மாற்ற வேண்டும். இந்த காரியங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும். இந்த மூன்றையும் நல்லபடி சொன்னார். ரகசியமா சொல்லவே இல்லை, தெளிவாகவே சொன்னார். பார்ப்பன சமுதாயத்தின் பேரில் போராட்டம், நாங்கள் பார்ப்பனர்களை காப்பாற்ற வேண்டும். நாஸ்திகம் வளர்ந்துட்டு கடவுள் மதம் சாஸ்திரம் இவைகளை பற்றி எல்லாம் மக்கள் நம்பிக்கை இழந்து விளக்கும்படி செய்து விட்டார்கள். அதை பாதுகாக்க வேண்டி பாராட்ட வேண்டும், எலெக்ஷன்ல வெற்றி பெற வேண்டும். முன்னேற்ற காலம் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது, அது ஒழிய வேண்டும். அப்படித்தான் சொன்னார்கள். காமராஜரும் தலைவராக இருந்தார் என்றார். அவர் ராஜாஜி தலைமையிலே ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்றபடி நடக்க வேண்டும் என்று கருதப்பட்டார். மற்றும் சொல்ல போனால் காங்கிரஸ் கொள்கையும் ராஜாஜி கொள்கையும் ஒன்றே தான். இவங்க வேற அவங்க வேற இல்ல. காங்கிரசும் நாட்டிலிட்ட ஒழிக்க வேண்டும், ஆட்சியிட்ட காப்பாற்றணும். கடவுள் நம்பிக்கை உள்ளது, மத நம்பிக்கை உள்ளது, ஜாதி நம்பிக்கை உள்ளது. காங்கிரசினுடைய அடிப்படை கொள்கை ஜாதி காப்பாற்றணும், மதத்தை காப்பாற்ற வேண்டும், பழமையை காப்பாற்ற வேண்டும், உரிமையை காப்பாற்ற வேண்டும், அந்தஸ்தை காப்பாற்ற வேண்டும். இதுதான் காங்கிரசினுடைய அடிப்படை கொள்கை. ஆகவே இந்த தேர்தல் இந்த ரெண்டுக்குன்னா போராட்டமாக நடந்தது. அது எப்படியோ எப்படியோ வாழ்ந்துட்டு அரசாங்கத்தின் பேரில் ஒன்றும் கோளாறு சொல்லுவதற்கு இல்லாமல் போய்விட்டது. எதிர்கட்சிக்காரருக்கு முதல்ல ஏதோ கொஞ்சம் சொல்லி பார்த்தார்கள், அதற்கெல்லாம் பதில் பெரிய அளவில் சொல்ல ஆரம்பித்ததும் அதை சொல்லாத விடுவதுதான் மரியாதை என்று பயந்து விட்டார்கள். ஊழல் என்றார்கள், சுயநலம் என்றார்கள், பணம் சம்பாதித்து விட்டார்கள் என்றார்கள். இதெல்லாம் ரொம்ப முதல்ல பிரச்சாரம் பண்ணார்கள். அதுக்கு நான் பதில் சொல்ற போது அதை மறுக்கவில்லை. உண்மையாகவே நடந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நடந்ததுக்கும் அவங்க நடந்தது கணக்கு பார்த்தா எது அதிகம்னு கேட்டேன். நான் ஆதாரத்தோட கேட்டேன். ஒவ்வொரு காரியத்திலையும் காங்கிரஸ் எப்படி நடந்துகிட்டது, ஒழுக்கத்திலே, நாணயத்திலே, சுயநலத்திலே மற்றும் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறதில்ல என்று வரிசையாக அவர்களுடைய நிலைமையை எடுத்து சொல்ல ஆரம்பித்த உடனே அவங்க அதை விட்டுட்டாங்க. படியரசு என்னாச்சு, அவனால கொள்கைப்படி இவங்க நடக்கல என்று சொன்னார்கள். அதே ஒரு பேச்சா சச்சிபானிவெல்லாம் தோரணம் கட்டினார்கள். முன்னேற்ற தேர்தல் நாங்களும் கொஞ்சம் கொடுத்தோம் என்றுதான் சொன்னார்களே தவிர உங்க யோகியில் என்னன்னு அவர் கேட்கல. நான் தான் கேட்டேன், பரியரசு என்னாச்சுன்னு கேட்கிறீங்களே, நீங்க 500 ரூபாய் சம்பளம் என்னாச்சு, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டேன். காங்கிரஸ்காரர் ஜஸ்டிஸ் கட்சியை தோக்கடிக்கிறதுக்காக அவங்க 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, நாங்க பதவிக்கு வந்தா 500 ரூபாய் தான் வாங்குவோம் என்று காந்தி சொன்னாரு. காங்கிரஸ்காரன் எல்லாருமே சொன்னா பெரிய பொது காங்கிரஸ் பாஸ் பண்ணாங்க 500 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறது இல்லை. என்ன வாங்கினாங்க, 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க என்னன்னு கேட்டேன். நான் பணம் சேர்த்திக்கிட்டாங்க மெம்பர்கள் மந்திரிகள் நாங்க, அதையும் நான் திருப்பி கேட்டேன். ராஜாஜி காங்கிரஸில் இருக்கிற போது வீட்டை விட்டு கடன் கட்டினார், பிறகு காங்கிரஸில் தொண்டாற்ற போது காங்கிரஸ் பந்திலே மாசம் 250 ரூபாய் வாங்கி ஜீவனம் பண்ணார். அவருக்கு எப்படி இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் சொத்து வந்ததுன்னு கேட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பட்டா பண்ணிட்டாங்க. நாங்க ராஜன் 100 ஏக்கரா பட்டா பண்ணி இப்ப 10 லட்சம் ரூபாய் பொறும்படியான சொத்தா இருக்குது அவங்க குடும்பத்துக்கு. சர்க்கார் இன்ஜினியர்களை விட்டு வாக்கியா வெட்டிக்கிட்டாமே, அது என்னாச்சு எனக்கு ஒன்று அவங்க மறுக்க முடியாத உண்மைகள். ஒழுங்கா நடக்கலன்னு சொன்னார். ராஜன் வீட்டில் 2000 மூட்டை நெல் திருட்டு கண்டுபிடிச்சாங்களே, என்ன நேர்மையா நடக்கலன்னு சொன்னாங்க. சேலம் தண்ணி குழாய் வச்ச காலத்தில் டெண்டர் விட்ட போது 25% நூற்றுக்கு கம்மியா கேட்டவனுக்கு கொடுக்காம அதிகமா கேட்டவனுக்கு பாப்பாங்கிறதுக்காக அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தீங்களே, கவுன்சிலர் கூட ராஜினாமா பண்ணாங்களே, மாத்திக்கிட்டீங்களா, உங்க யோகில என்னாச்சு, பணக்காரன் ஒருத்தன் ஆயிட்டான்னு சொல்றீங்களே, வெறும் அண்ணக்கா இப்படி பார்ப்பான் கிருஷ்ணமாச்சாரி இப்ப 2-3 கோடி ரூபாய் பணக்காரனா இருக்கிறானே, வெறும் ஆளு வெங்கட்ராமே இப்போ 10-15 லட்சம் ரூபாய்க்கு பணம் ஜெயிச்சுக்கிட்டானே, இவங்க சொந்த சொத்தன்னா எவ்வளவு இருந்தது முன்னே. இந்த மாதிரி வரிசைய கேட்ட உடனே ஊழலை பத்தி பேசுறதை விட்டுட்டாங்க அவங்க. பேரையும் என்னத்தை சொல்லலாம்னு காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல வாய்ப்பா சேலம் செங்கடி சிக்கி போச்சு. அதுல கூட சேலம் செங்கடியை பத்தி சொன்னா முக்கியமா சாமியை செழிப்பு எடுத்தது தான் அவங்க சொல்லி இருக்கணும். ஆனா அவங்க சொல்லல, ஏன்னா அது நீண்ட நாளா நடந்துகிட்டு வர்ற காரியம், தவறவும் இது வெளியே சொன்னா மத்தவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு நினைச்சு பயந்து அதை மறைச்சுக்கிட்டே வந்தாங்க. அதுக்கு பதிலாதான் வேற ஒரு சங்கதியை ஆரம்பிச்சான், பொம்பளைகளை எல்லாம் அச்சரியா போடலாம்னு சொன்னான், எவன் வேணாலும் எவன் பொண்ணாச்சி வேணாலும் வீட்டுக்கு போடலாம்னு சொன்னான் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க. பல ஊர்ல பொம்பளைகளையும் கூத்தாட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சொன்னாலே பொம்பளைகளை எல்லாம் பத்தி அப்புறம் அதை சொன்னது இன்னதுதான் இவன் பிறட்டி சொல்றோம், அதை மாற்றி எழுது இல்லாட்டும் அவன் பேர்ல நடவடிக்கை எடுப்பேன், மாற்றி எழுதலாமே அவன் பேர்ல நடவடிக்கை எடுத்தோம். இன்னும் கேஸ் விசாரணை இருக்கு. அந்த இதுல ஒண்ணு எழுத முடியாம போனோடனே அப்படின்னா சாமியை செருப்பு அடிச்சது ஆரம்பிச்சான். மறுக்கலாம் பயந்து சுற்று உண்டு எலச்சல் போயிடுமோ என்ன மூணு வேற மார்க்கம் இல்லாம கலைஞர் கூட பயந்துட்டார். இதனால நம்ம எலெக்ஷன் போனாலும் போயிடும்னு அப்புறம் துணிஞ்சோம். அதுக்காக என்ன பண்றது, நான் அடிக்கலைக்கு போய் இந்த மாதிரி சொல்றதா வந்து அனுபவிப்பேன். இப்ப என்ன கெட்டு போச்சு, பதவியில் இருந்தாத்தானே நம்ம காரியம் செய்ய முடியும். 20-30 வருஷம் 40 வருஷமா நான் பதவியில் இருந்தா இதெல்லாம் பண்ணி இருக்கிறேன். ஆனாலே நாம பதவி போயிட்டாக்க நாம இன்னும் கொஞ்சம் பலசாலியாவும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னோம். அவரும் துணிஞ்சார். நானு உங்க பின்னால் வர வேண்டியது நான் அப்படியே சொன்னார். அவர் அந்த அளவுக்கு இருந்தோம். அப்புறம் மதுரை எப்படி எப்படியோ நமக்கு ஒரு உறுதியை கொடுக்க ஆரம்பிச்சது. வேணுமில்ல இன்னும் அடிக்க வேண்டிய சாமி ரொம்ப இருக்கு. சாமி மாத்திரம் இல்ல, அடிக்க வேண்டிய ஆளுகள் ரொம்ப இருக்காங்க. படிப்படியா நாம முன்னேறத்தான் போறோம், செய்ய வேண்டியதுதான். இந்த பிரச்சாரமும் கிராமங்கள் தான் போச்சு. இந்த அடித்த விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு லட்சக்கணக்கான வால் போஸ்டுகள், கதவு அளவு பெருசு ஒரு வால் போஸ்டுகள், அதுல உருவம் சாமி, அதுல நான் செருப்பு அடிக்கிறதுல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தான். போற இடத்துலாம் அதை கொண்டாந்து நிறுத்துவோம். அந்த அந்த கட்சிக்காரனுங்க நம்ம ஜனங்க சிரிப்பாங்க, ஆமா இப்படித்தான் அடிக்கிறது அப்படின்ட்டு நான் அதை சொல்லி காட்டு, அதை அடிக்க வேண்டியது எப்படிங்கிறது வரும். இந்த மாதிரியே நடந்தது. நானும் என்னை பொறுத்த வரைக்கும் அநேகமா தேர்தல் கொஞ்சம் மாறுதலாம் போகும், நாம தயாரா இருக்கணும். நான் கூட எழுதுனேன், அவன் வருவான், வந்தா இன்னென்ன செய்வான், முதல்ல நம்ம ஜெயில போடுவான், ஆனால் நம்ம ஆளுக்கு பக்குவமா இருக்கணும், துணிஞ்சு காரியங்களை செய்யணும், இதை பற்றி பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவரும் எங்கெங்கே போய் சுற்றிக்கிட்டு கிராம ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துட்டார். இந்த எலெக்ஷன் வாரத்தில் இந்த சமயத்தில் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தாங்க பதவிக்கு வந்துட்டுறாங்கவே உறுதி பண்ணிக்கிட்டாங்க. ராஜாஜியும் காமராஜரும் யார் முதல் மந்திரி, யார் அடுத்த மந்திரி, இதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. டெல்லியிலிருந்து வெங்கட்ராமனை வர சொல்லி அவர் சர்மா அவனுக்கு செய்தி அனுப்பினாங்க, அவன் முதல் மந்திரி ஆக்கிறதுக்கு. நம்ம அதிகாரிகளை மிரட்டினாங்க, அவனுங்கெல்லாம் பயந்துட்டானும். பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்டுக்கு போனா வேலைக்காரன் நாட்டம் இருந்து அவங்க வீட்டுக்கு போறது, பயிர் கொண்டான்னா அந்த பயிர்ல எல்லாம் கொண்டு அவங்களுக்கு காட்டுறது, அவனை அரெஸ்ட் பண்ணி இவன் அரெஸ்ட் பண்ணுன்னு இவங்க சொன்னாங்கன்னா அந்த ஆளு எல்லாம் போலீஸ்காரர்கள் அரெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். காரணம் நாளைக்கு அவங்களே வந்துடுறாப்புல, அவ்வளவு உறுதியா அவங்க இருந்தாங்க. அப்புறம் பார்க்கிற போது நிலைமை மாறிட்டு என்ன நாங்க முடிவு பண்ணோம், மக்களுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு, இனம் உணர்ச்சி. இந்த தேர்தல் பாப்பானுக்கும் நமக்கும் போராட்டம், பாப்பான் ஜெயிச்சா நம்ம தொல்லைக்கு ஆளாக்குவோம், என்ன ஆனாலும் எந்த சாமியை எவ்வளவு அடிச்சாலும் எத்தனை ஒழிஞ்சாலும் நம்ம கட்சி தான் ஜெயிக்கணும், தமிழர் தான் என்று அந்த இன உணர்ச்சியில மக்கள் ஓட்டு பண்ணியிருக்காங்க. சாமி அடிச்சதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அந்த ஓட்டு ஒரு அளவுக்கு அடிச்சதை சம்மதிச்சே போட்டிருக்கிறாங்க, ஒரு அளவுக்கு அடிச்சதுனால கவலை இல்லை. ஒரு அளவுக்கு எப்படி போனாலும் நம்ம எனக்கு நாம பாதுகாத்துக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நம்ம வெற்றி பெற செய்தது. இது நமக்கு ஒரு பெரிய மாறுதல். நம்ம வாழ்விலேயே இந்த தேர்தலினுடைய முடிவு ஒரு திருப்பம் உண்டாக்கும். என்ன திருப்பம் உண்டாக்குறது, நாங்க ஏதோ 40 வருஷமா தொண்டு செய்தாலும் இவ்வளவு துணிவா செய்ய முடியலையே, முன்ன தந்திரமா சொல்ல வேணும், ஆதாரத்தோட சொல்லணும், இப்ப அதெல்லாம் இல்லாம போச்சு. அது செருப்புல விடாதீங்க. ஒவ்வொருத்தரும் தினம் முழிச்சதும் சாமி செருப்பால் அடிச்சுட்டு வெளியே கண்ணை தொடையுங்க. என்னெல்லாம் சொல்றோம், நிறைய கடிதாசி வருது. நாங்க அடிச்சோம், நான் இப்பதான் சொன்னார போடாது இந்த மேலன்னு. அவ்வளவு பேர் இப்ப அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. என்ன ரெட்டிப்பு வெற்றின்னு சொல்லுவோம். இன உணர்ச்சி நம்ம மக்களுக்கு வந்தது ஒண்ணு, ரெண்டாவது இந்த பகுத்தறிவர்களுக்கு பயன்பட்டது ஒண்ணு. பகுத்தறிவு இல்லாம இன உணர்ச்சி மாத்திரம் வந்திருந்தா இந்த முட்டாள்தன்மை மறுபடியும் அதை கடிச்சு போடும். கூடவே அவங்களுக்கு பகுத்தறிவு, சாமி செருப்பால் அடிச்சா என்ன, சாமின்னா என்ன, சாமிக்கு வலிக்குதா இல்ல சாமிக்கு அது அடி உழுதுதா என்றெல்லாம் மக்கள் சிந்திக்கும்படி இப்படி எல்லாம் ஆகி இம்மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு கட்டாயம் நம்முடைய மக்களே முதல்ல நாம் பாராட்டி ஆகணும். இந்த நிலைமைக்கு நம்ம மக்கள் வரணுமானா ஏராளமான செலவு, ஏராளமான பிரச்சாரம், ஏராளமான கட்ட நட்டங்களை ஒத்துக்கிட்டு இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம தாராளமா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்தது மக்களுடைய முட்டாள்தனம் கரையுது. சும்மா அந்த நெருப்புல வெண்ண கரையாப்புல இதுதான் இப்போது நம்முடைய காரியத்துக்கு ஒரு வெற்றி. இதை நாம பாராட்ட வேணுங்கிறது. இப்போ நாங்கள் பாடுபடுறதுன்னா நமக்கு இருக்கிற முட்டாள்தனம் தான் மதத்துறையிலே தான் இருக்கு, சமுதாயத்துறையில தான் இருக்கு. மற்ற துறையிலாம் நாம் தப்பிச்சுக்கிட்டோம். எப்படி எப்படியோ மற்றவனோட போட்டு போட்டுக்கிட்டு முன்னேற வர்றோம். ஆனா கிரமமா முன்னேற வேண்டிய அளவு முன்னேறவில்லை. காரணம் நமக்கு பகுத்தறிவு இல்லாது. பகுத்தறிவு இல்லைங்கிறது காரணம் நமக்கு ஆதியிலேயே கடவுள் மதம் சாஸ்திரம் புராணம் இதுகளை புகுத்திட்டானுங்க. அதை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய பந்தோபஸ்தல் தான் செய்துக்கிட்டானுங்க. கடவுளை இயேசுவை ஒழிக்க முடியாம ஊர் ஊருக்கு கோயில் அங்கங்க உற்சவம், அதுக்கு வேண்டிய ஆளுகள் பணங்கள் எங்க பார்த்தாலும் ஊருக்கு பத்து பார்ப்பான். அதே வேலையா கடவுளை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் மாத்துறதுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அளவுல அந்த நிலைமை வந்துட்டு இப்போ சுலபமா மாறும்படியான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டு விட்டு உலகத்திலே நாம தான் கட்டுமிராண்டிகள். நல்லா கவனிக்க, உலகத்தில் 500 கோடி மக்கள், 450 கோடி மக்கள் உள்ள உலகம்னா அதுல நாமெல்லாம் காட்டுமிராண்டிகள், கீழ் மக்கள், ஈன ஜாதி மக்கள். ஆந்திர மாத்திரம் மீன ஜாதி இல்ல, பொம்பளைகள்லாம் விவசாயி மக்கள். சாஸ்திரப்படி கடவுள் கட்டளைப்படி ஏறக்குறைய அனுபவப்படி அப்படி ஆக்கிட்டானே. இவன் சிந்திச்சான், சூத்திரன் இருக்கான், பாப்பாவுடைய வெப்பாட்டி மகன் இருக்கான், சூத்திர சிங்கல் இருக்காங்க, பாப்பானுக்கெல்லாம் வெப்பாட்டியா இருக்க வேண்டியவர்கள் இருந்தவர்கள் எத்தனை நாளா இருக்காங்க, 1000 2000 வருஷமா. எவனுக்கு மகன ரோஷம் வந்தது? எந்த நாட்டில் இந்த மாதிரி மானம் கட்ட மக்கள் இருக்கிறாங்க? மானரோஷம் இல்லாது மாத்திரம் இல்லது, அது ஒரு பெருமையல்ல கருத்துறோம். பாப்பாவுக்கு நாம வப்பாட்டு மக்களா இருக்கிறது, சூத்திரர்களா இருக்கிறது. நம்ம பெண்கள் எல்லாம் சூத்திரச்சிகளா பாப்பானுக்கு வப்பாட்டிகளா இருக்க வேணுங்கிறத பெருமையா கருத்துறது. மாற்றிக்கிறதுக்கு எவன் பாடுபட்டோம்? ஒரு சுமார் 30 40 வருஷம் 50 வருஷமா நாங்கள் தான் ஆரம்பிச்சோம். இது ஏற்பட்டு 2000 வருஷமா. ஒரு ஆள் பேரை சொல்லுங்களேன், இதுல வெறுத்தம் என்னன்னு. இந்த நிலைமை மாத்திரத்துக்காக பாடுபட்டவன் என்னான்னு ஒருத்தன் பேரை சொல்லுங்களேன். சும்மா என்னமோ அறிவாளி மாதிரி வளருமா? மறுபடியும் அவன் ஜாலி பிச்சை காட்டிடும். கடவுளை வெங்காயமா எண்ணுவான். கடவுளாதான் அதெல்லாம் ஒழியுங்கடா, அது பண்ணுங்கடா, இது அழியுங்கடா, உங்க மானத்தை காப்பாத்துங்கடா அப்படின்னு எவன் சொன்னான்? ஒருத்தன் பேரை சொல்லுங்க பாக்கலாம். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 2000 வருஷமா. பௌத்தங்க ஆரம்பிச்சான், சமணங்க ஆரம்பிச்சான்னா அவனை கொண்டானுங்க.
அந்த ஆடுகளை எல்லாம் கொண்டான். அவன் ஊட்டையெல்லாம் நெருப்பிச்சு கொளுத்தினான். அந்த ஆடுகளை வெட்டுனான், கரு வெட்டுனான். சரித்திரத்தை சொல்றேன், நான் சரித்திரத்தை சொல்றேன். சரித்திரம் மாத்திரம் இல்ல நான் சொல்றது. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிய கொண்டாடுறாங்களே, கழுவேற்ற பண்டிகை எந்தெந்த ஊர்ல நடக்குது, சூரசம்மாரி எங்கெங்க நடக்குது, ராவண கொன்ன கதை எங்கெங்க நடக்குது, இதெல்லாம் என்ன? நமக்கும் பாப்பானுக்கும் ஏற்பட்ட போராட்டம் தானே. நம்ம முட்டாள் பசங்க அந்த கதையை தானே கும்பிடுறானுங்க. என்னடா கதை ராமாயண கதைன்னா, நம்மள அவன் கொன்னான், அது ஒரு கதையை எழுதுனான், நம்ம தலைவனை அவமானப்படுத்தினா இழிவுபடுத்தினா கொன்னான். அது அரசாங்கத்திலேயே வருஷம் தோறும் நெருப்பு வச்சு கொடுக்குறாங்க ராவண்ண. ஏன் கேட்கிறான் சமண கொடுத்து கழுவேற்றுவானே? ஏன் கேட்கிறான் சூரசம்மாரம் வருஷம் வருஷம் கோயில நடக்குது, வெத்தராணிய கழுத்து எவன் கேட்டான்? சூரன்னா ஆறு எங்கிருந்து வந்தான்? அவனுக்கு தனி ஜாதியா இல்ல அவனுக்கு கண்ணு மூக்கு காலு கை வேறையா? அவன் தனி நாட்டில் இருந்தானா? நம்ம நாட்டில் இருந்தாங்க. பாப்பான்னு சொல்லு, சூத்தரன்னு சொல்ல வேண்டியது. நம்ம செல்வாக்க பார்த்து அவன் ராட்சதா என்னகிட்டான், ஆசுரன் என்னகிட்டான், அடக்கே இருந்துகிட்டான். இவங்க எல்லாம் ஆறு எங்கிருந்து வந்தாங்க? இவனுக்கு என்ன அடையாளம்? எந்த லோகத்தில் இருந்தானுங்க? அந்த லோகம் இப்ப எங்க போச்சு? மரபூர்ல நமக்குள்ளேயே பூச்சி நம்மைய கொண்டாடும்படி செய்தா நம்மைய செய்து இழிவுகளை. அதுதான் நமக்கு கடவுளா இருக்குது, அதுதான் நமக்கு மதமா இருக்குது, அதுதான் நம்ம கொண்டாட்டம் பண்டிகை உற்சவம் எல்லாம் அதாகத்தான் இருக்குது. எவ்வளவு மானங்கிட்ட ஈன ஜாதியா இருந்தா நாம இதுவரைக்கும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கணும். எந்த செல்லாமணி ஆச்சு? என்னடா முன்னேற்ற கழகமா அல்லது திராவிட கழகமா? அவனுங்க நாட்டினுங்க, அவன் கடவுளை திட்டவன், அவன் கோயிலை திட்டவன். இன்னும் சொல்ல முட்டா பசங்க நம்மளவனு அவன் பாப்பான்னு திட்டவன். பண்ணி பண்ணி நாம என்ன முன்னுக்கு வந்தோம்? நம்ம நாட்டில் நாம எஜமா, நாம 187 பேர் இந்த நாட்டு பரம்பரை. பாப்பா இங்க பொறுக்கி திங்க வந்தவன். இன்னைக்கு எண்ணினாலும் 103 பேர். உலகமே நம்ம நாள இருக்குது. நாம ஊடு கட்டுறோம், நாம கப்பு எடுக்கிறோம், நாம வேட்டி நெய்கிறோம், நாம ஊழுகிறோம், நெய்யறோம். மக்களுக்கு வேண்டிய காரியம் எல்லாம் நாம தான் செய்கிறோம். பாப்பா பையன் என்ன பண்றான்? அவன் என்னன்னா, நம்ம வந்த ஜாதி கடவுளுக்கு அடுத்தவன், கடவுளுக்கு மேலானவன். என்ன தாண்டா நீங்க கடவுளா கும்பிடணும்? உலகத்தில் உள்ள சுகபோகம்லாம் எனக்கு தான், நீங்க அதை அனுபவிச்சா உங்களை ஒழிக்கலாம் அப்படியே தர்மம் எழுதி வச்சுக்கிட்டான். மனிதர்கள் சாஸ்திரம் எழுதிக்கிட்டான். நெய்யூட்டி திங்கிறவன ஒழிக்கலாம் பண்ணிட்டான். அதுதான் நமக்கும் மரமா இருக்குது, அதுதான் நமக்கும் கடவுளா இருக்குது. அதனால நம்ம ஜனங்களுக்கு அறிவே இல்லாம பண்ணிட்டோம். நாங்கதான் மனித சமுதாயத்தை மாற்ற வேணும்னு ஆரம்பிச்சோம், மக்களுக்கு மான அவமானம் உண்டாக்க வேணும்னு ஆரம்பிச்சோம், சிறுமரியாதைக்கம்னு ஆரம்பிச்சதே அதுக்குத்தானே. அங்க என்ன தேச துரோகியா இருந்துட்டு வந்துட்டோமா? சோத்துக்கு இல்லாத அண்ணக்காவடியா இருந்து இந்த வேலைக்கு வந்தோமா? பெரிய தேச பக்தனா இருந்தோம், காங்கிரஸ் தலைவனா இருந்தோம், சொந்தத்தில் பெரிய மனுஷனா பெரிய பிரபுவா இருந்தோம், தொண்டாற்றணும். இது அத்தனையும் பாப்பானுக்கு லாபமா போச்சுன்னு நினைச்சுதானே மாறி வந்தோம். நாம 12 முட்டாள்தனம்னே நினைச்சுதானே அதோ காங்கிரஸை விட்டுட்டு வந்தோம். வந்த உடனே என்ன பண்ணோம்? நம்ம மக்களுக்கு தொண்டாற்றணும். எப்படி தொண்டாற்ற வேணும்? மக்களுக்கு உணர்ச்சி மானம் வர்றப்பவே செய்யணும். அதுக்கு என்னதான் பண்ணணும்? சிறுமரியாதை இயக்கம்னே ஆரம்பிக்கணும். நம்மளவன கேட்டான், எங்களுக்கு எல்லாம் சிறுமரியாதை இல்லையா? ஒரு மந்திரியே கேட்டான், ஏதோ ஒரு மகா நாட்டில் அவருக்கு பேச்சுக்கு இடம் கொடுத்தோம், வந்தாரு. வந்த உடனே ஆரம்பித்தோம். எனக்கு அந்த சிறுமரியாதைன்னு வச்சது எனக்கு பிடிக்கலேன்னாரு. ஏயா பிடிக்கல என்ன என்ன நமக்குதான் சுகமரியாதை இல்லையா நம்ம தான் மானம் கட்டவங்களா அப்படின்னு ஆரம்பிச்சாரு.
சுகமரியாதை இருக்குதே இல்லையோ சமுதாயத்திலே நீங்க என்ன ஜாதி எத்தனாவது ஜாதின்னு உங்களுக்கு இருக்குதோ இல்லையோங்கிறத பத்தி கேள்வி உங்களை பத்தி கேட்கறேன் சமுதாயத்தில் நீங்க என்ன ஜாதி அது எத்தனாவது ஜாதி சிரிச்சார் இந்த குமாரசாமி கட்டியாரு. உங்க சம்பளத்தை தான் நீ பெருசா நினைச்சே தவிர உன்னுடைய ஜாதி இழிவை பத்தி நீ நினைக்கலையா அப்படின்னு புரிஞ்சதுங்க அப்படின்னு அப்படி சொன்னோம். அந்த மாதிரி எங்களுக்கு மக்களுக்கு சிவமதியாக இருக்கும்னு வச்சு என்னடா அதுக்கு கொள்கை சிவமரியாதை இருக்கிறதுக்கு கொள்கை கடவுளை ஒழிக்கிறது மதத்தை ஒழிக்கிறது காந்திய ஒழிக்கிறது காங்கிரஸ ஒழிக்கிறது பாப்பான ஒழிக்கிறது அஞ்சு காரியங்களை வச்சு சிவமரியாதை இருக்கும்னு ஆரம்பித்தோம். எவ்வளவோ எதிர்ப்பு எல்லாம் சமாளித்தோம். இங்கேயே கூட எங்களுக்கு எத்தனை கல்லடி இந்த மேடையில் என்ன அந்த செட்டிமார்க்கு புத்தி அப்ப அவ்வளவு இருந்து இப்ப கொஞ்சம் மாறிட்டுது. அவங்க எல்லாம் காங்கிரஸ்காரரு வண்டி இப்பேதா இருக்குன்னு ஒரு 20 வண்டி வாங்கிட்டு வந்து அந்த வண்டியை கல்லில் அடிச்சு ஓட்டிட்டான். வெங்காயிரம் வரைக்கும் வண்டிக்குள்ள ஒளிஞ்சிருந்து கூட்டம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் வீடு போயிட்டேன். இந்த ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் அவ்வளவுதான். எத்தனை ஊர்ல என்ன செல்ஃபில் அடிச்சிருப்பாங்க எத்தனை ஊர்ல கல்லில் அடிச்சு என் கையெல்லாம் வச்சிருப்பாங்க. ஜனங்களுக்கு கடவுளை சொன்னது கூட அப்ப பெருசு இல்ல. காந்தி ஒழிக்கிறது என்ன தூண்டி விட்டுட்டான் பாப்பா பப்பால ஒழிக்கிறது அதுக்காக அவன் ஒன்னும் பாடுபடாம நம்ம அறிய போற பக்கம் எல்லாம் தொல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தான் வந்தது. அந்த இந்த ஒழிப்பு வேலை அவனுடைய அட்டுழியங்கள் எல்லாம் எடுத்து சொன்னது நமக்கு இருக்கிற நிறைய கஷ்டங்களை சொல்லிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையிலேயே நம்ம சொல்லி ஏறிக்கிட்டே வந்துட்டோம். பூரணமா இல்லை பற்றி சந்தோஷப்படுற அளவுக்கு மோசம் இல்லை. இப்ப கொஞ்சம் நான் முன்ன வந்திருக்கோம்னு சொல்ற அளவுக்கு எதுனால இப்ப ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களே ஐயானாலதான் வெள்ளாடுனாலதான் அவனாலதான் எந்த இனிமேல் தான் இருக்கு நம்முடைய வாழ்வு நாம எவ்வளவு மேல போகணும்னு உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை விட நாம் ஒண்ணு இழைச்சவங்கள இல்லை. மற்ற மக்கள் கூட நமக்கு எல்லா வசதியும் உண்டு. ஆனா உலகத்தில் நாமதான் அடையணுங்க நாம தான் காத்து மிராஞ்சிங்க நமக்கு தான் 1000, 10000, 10000 கடவுள் நமக்கு தான் குறைக்கல் கூட்டிச்சவரு சாணி எல்லாம் கடவுள். ஏன் அப்படி மற்ற நாட்டுக்காரெல்லாம் இதை கண்டுபிடிச்சான் இதை கண்டுபிடிச்சான் ரயில கண்டுபிடிச்சான் ஆகாச கப்பலை கண்டுபிடிச்சான் ரேடியோவை கண்டுபிடிச்சான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறான் இந்த நாட்டுக்காரன் எதை கண்டுபிடிச்சான் கொலை கல்லையும் குட்டிச்சவத்தையும் கண்டுபிடிச்சான்னு தவிர இவன் கண்டுபிடிச்ச அதிசயம் என்ன இவன் கண்டுபிடிச்சதுன்னா இப்ப ஒழிக்க வேண்டியதா இருக்குது. இப்ப உங்களுக்கு காரணம் லேசா பாப்பா பூச்சிட்டான் கடவுளை மதத்தை சாஸ்திரத்தை நாளே இல்லாத பசங்களே நாங்க இந்துக்கள் நாங்க இந்துக்கள்ங்கிறோம் ஏன் இந்து இல்லை எவனா சொல்லட்டுமே நான் இந்துன்னு என்ன காரணத்தை கொண்டு இந்துங்கிறோம் நமக்கு என்ன மதம் இந்து மதப்படி நம்மகிட்ட என்ன உரிமை இருக்குது நமக்கு சொந்தம் இருக்குது உலகத்துல கிறிஸ்துவனுக்கு மதம் இருக்குது துருக்கனுக்கு மதம் இருக்குது என்னடா எம்மதம் 2000 வருஷம் மாற்றிருந்துடும் திருக்கு எம்மதம் 1500 வருஷம் மாற்றிருந்துடும் அவன் எங்க மதத்துக்கு தலைமை ஏற்றிருந்துடும் இவன் எங்க மதத்துக்கு தலைமை நபியும் நாயகம்ங்கிறோம் எங்க மதத்துக்கு பைபிள் வேதம்ங்கிறோம் இவன் எங்க மதத்துக்கு குரான் வேதம்ங்கிறோம். இந்து முட்டாளை கேட்கிறேன் உங்க மதத்துக்கு ஆடுறா தலைமை மானவக்கம் இல்லைங்கிறதுக்கு இதுகூட என்ன வேணும் இந்து இந்துன்னு சொல்லிக்கிறானே இந்து மதத்துக்கு தலைவனாரு இந்து மதம் எப்ப ஏற்பட்டது இந்து மதத்துக்கு ஆதாரம் என்ன வேத ஆதாரம்னா அந்த வேதத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் நீ அதை பார்த்தா உன் கண்ணை குத்தின்னு எழுதி வச்சிருக்கானே நீ அதை படிச்சா நாக்காடுங்கிறானே உன் காலையில் இருந்த சங்கிலி விழுந்தா ஈட்ட காய்ச்சி ஊத்துங்கிறானே நீ மனுஷனா இலக்கம் மானம் இருந்தாலும் இந்துன்னு சொல்லிக்குவியா உனக்கு வேதம்
இருக்குதுன்னு சொல்லுவியா? என்னைக்கு காலம் சொல்லு. அவன் கிறிஸ்தவன் சொல்றான் 2000, முஸ்லீம் சொல்றான் 1500-400. இன்னும் மதத்துக்கும் காலம் சொல்றான். உன் மதத்துக்கு என்ன காலம் என்னடான்னா 10 லட்சம், 20 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 3 கோடி நல்ல போற நீ என்ன ஆதாரம் அப்படின்னு கேவன் சொன்னான். இப்படி எல்லாம் சொல்லி ஒரு மதத்தை ஒத்துக்கிட்டாலும் உன் மதப்படி நீ தேவையா மகன்னா, உன் சாஸ்திரப்படி உன் தர்மப்படி நீ தாசு மகன், நீ கும்பிடுற கடவுளுடைய கற்பனைப்படி நீ தாசு மகன். எந்த மனுஷனுக்காக கடவுள அறிவு இருந்தா ஒரு கடவுளை கும்பிடுவானா? நம்ம செவிலியா மகனா உண்டாக்குன கடவுளை மகா தெரிஞ்சுக்கிட்டவனால அயோக்கிய பசங்க முட்டா பசங்க கடவுள் இல்லைங்களா? கடவுள் இல்லைங்களான் இருக்குதுங்கிறிய. நீ யாருக்கு பிறந்த? உங்க ஒப்பனுக்கு நீ பிறந்த, எனக்கு பிறந்தங்கிறானே பாப்பான். உனக்கு மானம் வெக்கமே கிடையாது, எங்க போய் சாகிறது நாமோ? ஆனால மக்களிடத்தில் பெரிய வேலை செய்ய வேண்டியது கடினமான நோகும். பத்திரிட்டு போட்டாகாது, மருந்துகள் இருந்து கொடுத்தாகாது, கிணிக்கணும். மேஜர் ஆபரேஷன் பண்ணாதான் நம்ம புத்தி உருப்படியாகும். அவ்வளவு பெரிய நோக்கத்தில் நாம் இருக்கிறோம். ஏன் மாத்திரம் நமக்கு வந்த அரசெல்லாம் நாசமா போனது இந்த பாப்பான்னு அடிமை பாப்பாங்க அதிகாரி ஆதிக்கம் உள்ளவன். இப்பத்தானே அண்ணா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதுவும் பாப்பானுக்காகத்தானே வந்தது. அப்படினாலே நம்ம பக்கம் திரும்பிச்சு பச்சை பச்சையா பாப்பான்றதுனாலதான் அது ஜெயிச்சது. அவ்வளவு சுவாதினா அவ்வளவு ஆதிக்கம் அவனுக்கு கிட்ட இருக்குது. இதுவும் அப்படி போக போறதுதான் என்னமோ திரும்பிட்டு. சோழர்களே, நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி கடவுளை பத்தியோ மதத்தை பத்தியோ சாஸ்திரங்களை பத்தியோ அல்லவே அல்ல. நம்முடைய இனம் அடைய வேண்டிய நிலைமை அடையல, நம்முடைய நாடு அடைய வேண்டிய தன்மையில அடையல, நம்ம அறிவு அதனால பெற வேண்டிய பலனை நாம பெறல, பெற்ற ஆளு நாம. மத்த நாட்டம் செய்யற காரியம் நம்ம அதையே முடியல செய்யறது என்ன இருக்குது அப்படி ஒண்ணு இருக்குதுன்னா எது குரல்ல பாப்பியா, நாலடியாரில் பாப்பியா, ராமாயணத்துல பாப்பியா, பாரதத்துல பாப்பியா, சங்க இலக்கிய வெங்காயம் அதுகளை இல்லையாது நீ பார்க்க முடியுமா? எதுல இருக்குது உன் இதுல இருக்குதுன்னா இந்த சாமியை அவங்க பண்றாச்சு. அதுகளுடைய ஒழுக்கம் நாணயம் உன்னுடைய முட்டாள்தனம் அதுதானே அதுல இருக்குது. நீ வளர்றதுக்கான காரியம் எதில் இருக்குது? தமிழே முக்தா பசங்க பாஷை காட்டுமிராணிக்கு பாஷைன்னு நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிரும். ஒரு பயம் முன்னால் வந்து பேச முடியலையே. என்ன இருக்குது தமிழ்லன்னு கேட்டா பண்ணிக்கலாமேங்கிறோம். அவ்வளவுதான் அந்த பயிரால முடியுது. பண்ணி இருக்கிறத விட்டுட்டு ஏன் பண்ணிக்க போறேன் முக்தாலே? ரொம்ப கஷ்டம்தான். சமுதாயத்தை வந்து செய்யறவனா அவனுக்கு கடவுள் பக்தி இருக்கக்கூடாது, மரபக்தி இருக்கக்கூடாது, மற்றும் தேசபக்தி இருக்கக்கூடாது, மொழி பக்தி இருக்கக்கூடாது. சமுதாய பக்தி ஒண்ணுதான் இருக்கணும். அவனால்தான் ஏதாவது செய்ய முடியும். எந்த பெரிய கடவுளையோ மரத்தையோ சாஸ்திரத்தையோ மொழியோ இலக்கியத்தையோ கையில் வச்சுக்கிட்டு சமுதாயத்தை வந்து செய்யறானோ அவன் சோத்தையும் பையும் கரடி செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். அதுல கை வச்சாத்தான் மிஞ்சும். அதுல எதை விட்டாலும் நம்ம தொடர்ந்து விட்டுதான் வரும். இன்னும் நீ தமிழ கடவுள் இருந்து பிரிஞ்சு பார்க்கலாம். உன்னை மானத்தை பிரிஞ்சு பார்க்கலாம். இனிவே எந்த இலக்கியத்தில் இருந்தாவது யார் இருக்கிறா? நமக்கு 2000 வருஷமா நமக்கு என்ன இருக்குது? வள்ளுவேன், நாலடியார், வெங்காயம், அப்பே, இவன் கருப்பேன், இவனுங்கெல்லாம் இருக்காங்க. தவிர காட்டுமிளாண்டி காலத்தில் உண்டானவன், காட்டுமிளாண்டி கருத்தை வளர்க்குனவன், இன்னைக்கு வந்தவன் அவன், இன்றைய நிலைமை பற்றி, நாளைக்கு நாம நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி, இன்னும் உலகம் மாறுது எப்படி ஆடும்னு அதுக்கு தகுந்தபடி நம்ம திருத்திக்கிறத பற்றி நம்மகிட்ட எந்த இலக்கியம் இருக்குது? வள்ளுவர் நிலையை எடுத்துக்கிட்டான்னா பாப்பானோட அண்ணாவன் வேற விதி இல்லாத நம்மளவ தொங்கி தெரியலாம். அவனுக்கு மோட்சம் இல்லையா, நரகம் இல்லையா, பாப்பான் இல்லையா, வேதம் இல்லையா, எது இல்லை அவனுக்கு? அவன் எந்த கதையை விட்டான், எந்த கடவுளை விட்டான்? ரொம்ப பிள்ளை இல்லாதவன் உன் பிள்ளைய வச்சுக்கிட்டு அழுகுறாங்கிற மாதிரி அவனோட குரலை வச்சுக்கிட்டு அழுகுறான். நாகே இல்லை நமக்கு. ஏன் கடவுளை அவ்வளவு பூச்சி வச்சுட்டோம்? எவன் வந்து எதை சொன்னாலும் அதுல கடவுள் மதம் பார்ப்பான், ஜாதி இல்லாம ஆதாரமே இல்லையே ஒண்ணு கூட. தொழுகாப்பீச்சு எடுத்துக்கோ, நன்னூல எடுத்துக்கோ, நெடுங்கணுக்கு வெங்காய கணக்கு எடுத்துக்கோ, அது 400 பொருள் 400 எடுத்துக்கோ, எது நீங்க ஒத்தின்னு பேசுறியோ அதுலாம் பார்ப்பான். உட்கார்ந்து இருக்கானே மதம் உட்கார்ந்து இருக்குல்ல, அவன் நீக்கி செய்யறதுன்னு ஒண்ணு மனதனுக்கே படுகை இன்னும் கிடைக்கும். அவனை நீக்கி அவன் சம்பந்தத்தை வேலைக்கு ஒரு காரியம் செய்யலாம்ங்கிற எண்ணம் இன்றைய வரைக்கும் எவருக்குமே தோணலையே. நம்ம பக்தர்களுக்காக இப்ப தோணப்போகுது கொஞ்சம் கொஞ்சமா, மாறல வளரல. நாமும் ஒரு காரியம் நம்ம நாட்டில இருந்து ஏற்படல, இப்படியே இருந்துட்டு இருக்கோம். இதே பெருசா இருக்கிறோம். இந்த இயக்கம் இல்லாமல் இருந்தா சொன்னாப்பில் இந்த மயிர்கள் எல்லாம் கடவுளாக இருக்குமே, போக்கிலான இருக்கெல்லாம் நாமோ. இது மயிலீஸ்வரமோ அது பகவான் ஈஸ்வரமோ இயக்கம் இருக்குன்னால கொஞ்சம் பயப்படுறோம். இன்னைக்கு என்ன தைரியமா செய்யறோம்? ஒவ்வொரு உற்சவங்கள எவ்வளவு முட்டாள்தனமான உற்சவங்கள் என அதில் இருக்கிறோம். அதனால அழுத்தி விட்டுட்டான் நம்ம முட்டாள்தனத்தில். காரணம் கடவுள் மதம் சாஸ்திரங்கள் பெரியவங்க இவங்க பெருங்களுக்கு தெரியும். இவங்க ஆடுறான்னு கேட்க நமக்கு அறிவு இல்லை. நம்ம சாஸ்திரமும் நம்ம பெரியவனுங்களும் எவன் முட்டா பசங்க தானே நம்ம பெரியவங்க, காட்டு பிராண்டிகள் தானே நம்ம பெரியவங்க. எந்த அறிவாளியும் நாம நம்ம பெரியவன் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியல? பிடிக்கிறாளெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவன பிடிக்கிறோம், 1000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவன பிடிக்கிறோம், எடுக்கிறது எல்லாம் 1000-2000 வருஷத்துக்கு முன்னே எழுதுறதே பிடிக்கிறோம். அன்னைக்கு எவனுக்கு அறிவு இருந்தது? எவனுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னே அறிவு இருந்திருக்க முடியும்? அவன் எப்படி அறிவை சம்பாதிச்சு இருக்க முடியும்? அவனுக்கு அறிவு பெறத்துக்கு மார்க்கம் எது? வள்ளுவர் அறிவோடு இருந்தான்னா அறிவு பெறத்துக்கு மார்க்கம் அவன் சுற்றிச்சார்கள்லாம் பார்ப்பான். அவனை சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் மதம் வேகம் புராணம். அவன் தலையில் உட்கார்ந்து இருக்கிற மூட நம்பிக்கை எல்லாம் மேல் லோகம் கீழ் லோகம். அவன் எப்படி அறிவாளியாமோ? நமக்கு வேண்ட அறிவு வருதுன்னா அந்நிய நாட்டை பார்க்கறோம், அங்க எல்லாம் போயிட்டு வர்றோம், கடவுளை பத்தி துணிடுறோம், கடவுள் என்ன வெங்காயம் என்னன்னு. அந்த புத்தி அன்னைக்கு எப்படி வந்திருக்கும்? ஆண்களால் அன்னைக்கு இருந்தவங்க பேர்ல கோபம் சொல்லப்படாட்டாலும் அவனுக்கு அறிவு வர நியாயம் இல்லை. அவனுக்கு இந்த நிலைமை பார்த்து அதுக்கு தகுந்தபடி எழுதவோ கருதவோ சொல்லவோ வாய்ப்பு இல்லை. நாம் இன்றைக்கு உலகத்தோட ஒட்டிட்டு இருக்கிறோம். எந்த உலகத்தோட ஒட்டிட்டு இருக்கிறோம்? அமெரிக்கா எங்க இருக்கு, நாம் எங்க இருக்கிறோம்? 10,000 மைலுக்கு மேல சொல்றோம் அமெரிக்கா. என்ன நாம எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம்? எடுத்துக்கிட்டோம்னா நம்பரை போட்டு திருப்பி கூப்பிட்டா ஏன்னு கேட்கலான்னு. 15,000 மைல் 10,000 மைல் தூரம் இருக்கிறவன் கூப்பிட்ட உடனே ஏனுங்கிறோம். வாய் மூடுறதுக்கு முன்னாடி அந்த சத்தம் நமக்கு வருது. சந்திர மண்டலம் எங்கடா இருக்குன்னா 230,000 மைல்ங்கிறோம். எப்படா போகலாம்னா இன்னைக்கு போறதுக்கா 5 நாள்ல போய் சேரலாம்ங்கிறோம். அதுக்கு உண்டான அறிவு தான் இப்ப மனுஷனுக்கு தோணும். அவன் கண்ட மண்டலம் என்ன? இதை விட்டு அதுக்கு மேல ஒரு லோகம், அதுக்கு மேல ஒரு லோகம், அதுக்கு மேல ஒரு லோகம், மேல 7, கீழே 7,
பதினாறு லோகம், அப்புறம் மாற்று லோகம், வைகுண்ட லோகம், கைலாச லோகம், வெங்காய லோகம், அதுக்கு மேல நரக லோகம்,
எவ்வளவு மடையனா இருந்திருக்க வேணும்? இவ்வளவு மனுஷன் மேலட்டத்துக்கும் மடையன் ஆக்குறதுக்கும் உண்டாக்கணுமா? அறிவாளியாக்கும் ஒண்ணே உண்டாக்குல.
அதுல மாட்டிக்கிட்ட நாம இன்னைக்குதான் விடுதல் பெறுறோம்.
எதனால விடுதல் பண்றோம்?
அது உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட, உன் அறிவு பெருசு, அது சிந்தி,
அதன்படி பாரு,
சரி அதை ஒத்துக்கோ. இன்னைக்குதான் சொல்ல முடியுது. நீ என்ன பெரியவனாங்கிறான், உன் வகைக்கு என்ன அவ்வளவு மரியாதைங்கிறான். 1971 வருஷத்தில் உட்கார்ந்துட்டு பேசினேன் மடப்பையில, நீ என்ன பெரியவனாங்கிற. 2000 வயசுக்கு இருந்த முட்டாள் பையனை ஒத்துக்கிட்டு அவன் சொன்னபடி கேட்கணுங்கிற. நீ மனுஷனா நினைச்சு பாரு. இப்ப நாங்க சொல்றதுன்னா இனிமேலாவது நீ மனுஷனாள் பகுத்தறிவாளியினால இனிமேல் மனுஷன் ஆகிறமே அர்த்தம். அவ்வளவுதான். எப்ப பகுத்தறிவு பேர ஆசைப்பட்டானோ அவன் இனிமேல்தான் மனுஷனாக பார்க்கிறோம். ஏன் மனுஷங்கள்லாம் பகுத்தறிவு இருந்து அதை பயன்படுத்தல? 5 அறிவோடு தான் இருந்தான்னு சொல்லணும். மிருகங்களுக்கு சாமமாக தான் இருந்தான். நம்ம அறிவுனால வளரலாம், அதிசயம் கண்டுபிடிக்கலாம், மேல போடலாம். இங்க அறிவு தோணல அவனுக்கு, பின்னாலேயே தேடி பார்க்கிறோம். இப்ப பகுத்தறிவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மின்னால பார்க்க ஆரம்பிக்கும். பகுத்தறிவுன்னா கடவுள் வேணும்னா வச்சுக்கோ, ஆராய்ஞ்சு பாரு, அப்படி ஒருத்தன் இருக்க முடியுமான்னு நினை. அவரெல்லாம் நாங்க சொல்றோம், கடவுள் வேணும்னா வச்சுக்கோ, இருக்க முடியுமா அப்படின்னு ஒண்ணு இருந்தா அதை நம்ப நம்மால முடியுமா? இப்ப சொல்றேன்னு இங்க இருக்கிறவங்களே யாருக்குறைய 100-90 பேர் கடவுள் நம்பிக்கைக்காரரா இருக்கலாம். 10 பேர் எங்களுக்கு கூப்பிட்டுட்டாலும் எவனையாவது கேட்கணும், எவனுக்காவது கடவுள் இல்லைன்னு தெரியுமோ? சொல்லட்டுமே, நான் குருவா ஏத்துக்கிறேன், கடவுள்னா என்னன்னு எவனுக்கு தெரியும்? இவன் நம்பறானே, உள்ளபடி அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இவன் கொடுத்துட்டு இவன் என்னத்தை வச்சுக்கலாம்? சகல வல்லமே உள்ள கடவுள், அவன் இல்லாத மனுஷனுக்கு கூட அசையாது அப்படின்னு நீ ஒரு கடவுளை நம்பலையானா அவனுக்கு நீ எவ்வளவு உரிமை கொடுக்கற? எந்த மனுஷன் அசைக்கணும்னா நீ தான் அசைக்கணும், நீ தான் கத்திருக்கணும், நீ தான் சேர்த்துக்கணும், நீ தான் முடிஞ்சுக்கணும். கடவுள் எங்க ஏன் வந்து வளர்த்தனா ஏன் வந்து சேர்க்கலாம்? எது கடவுள்னாலே, ஒண்ணுக்கு போகணும்னா நீ தான், ரெண்டுக்கு போகணும்னா நீ தான், புள்ள கக்கணும்னா நீ தான், சோதிங்கணும்னா நீ தான், ஆக்க வேணும்னா நீ தான், வேட்டி கட்டிக்க வேணும்னா நீ தான். எது கடவுள் கட்டி நீ இருக்கிற, எது கடவுள் பண்ணி நீ வேலையை அது கோப்பிச்சு போட்டு நீ சும்மா இருக்கிற? அந்த மரத்தனத்தை ஏற்றின நம்மளை பலமா ஏற்றினால எவ்வளவு உதவு இருந்தாலும் தோண மாட்டேங்குது உனக்கு. தோல் மொத்தமா போச்சு. நாங்க சொல்றது என்ன? பௌத்தறிவாதின்னா சிந்தி, கடவுள்னா என்னன்னு கேளு, எப்படி இருப்பான்னு சொல்லு, எங்க இருக்கிறான்னு, அவனால என்ன ஆச்சு, இதெல்லாம் நீ சிந்திச்சு இருக்கிறான்னு நினைச்சா நினைச்சுக்குவே. ஒண்ணுமே எல்லாரும் முட்டாளா இருந்துட்டு எல்லாம் பகவான் சோறு போடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரைதான் நாங்க சொல்றது. எங்க அளவுக்கு நாங்க துணிஞ்சிட்டோம், எங்க புத்தியில பட்ட அளவுக்கு நாங்க தைரியமா பேசுறோம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காத்து முறாஞ்சு பேர் அல்லன்னு ஒருத்தன் சொல்லட்டும். சொல்லவே பயந்துகிட்டேன்னா அது வளருது. ஆத்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, பிதிவிலோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன். எங்க இருக்குது ஆத்மா, எப்படி இருக்கான் அது? மோட்சம் எங்க இருக்குது? நரகம் எங்க இருக்குது? மறுபு எப்படி வந்து
உங்க ஒப்பம் பார்த்தேன் எங்க உட்காந்துட்டு இருக்கான் பிதிர்லோகம். அப்பம் பொழைக்கிறதுக்கு பண்ண அயோக்கியத்தனமே தருவாது. இது எது உனக்கு நம்பிக்கையுடையதா இருக்கு? எது உன்ன அறிவு கேட்கக்கூடியதா இருக்கு? இவர்களை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன். இதுதான் உன் பகுத்தவருக்கு தோணு. நீ உட்கார்ந்துட்டு தேட ஆரம்பிச்சியானா அதெல்லாம் நாமும் பேசணும். பெரியார் பண்ண பெரியவர் சொன்னபடி அப்படின்னு எதில் நீ வளர முடியும்? அதனாலே தான் தோழர்களே பகுத்தறிவு சிந்தி அப்புறம் வரல ஒத்துக்க. நான் கூட சொல்ல என்னை பற்றி ரொம்ப போயிருந்தாங்க. இது கூட பகுத்தறிவுக்கு கேடு. இந்த மாதிரி தனி மனுஷன் இவ்வளவு ஒத்தக்கூடாது. இன்னொருத்தவங்க அப்புறம் அவங்ககிட்ட போயிருந்தீங்க என்ன அவசியம்? பௌத்த கொள்கையில் இருக்கு பௌத்தம் சரணங்க சாமி, தர்மம் சரணங்க சாமி, சங்கம் சரணங்க சாமி. பௌத்தம் சரணங்க சாமின்னா அறிவு, அறிவுக்கு வணக்கம். பௌத்தம்னாலே அறிவுன்னு பேர். புத்தன்கிற ஆள் அல்ல, அப்படி ஒரு ஆளே கிடையாது. புத்திய உடையவனாக இருந்தான் அவன் மாத்திரமல்ல, நாம் பகுத்தறிவாளிகள்னா பௌத்தம்தான். புத்தியை பயன்படுத்த புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தா நாலாவட்டத்தில் நாம ஊர்ல பகுத்தறிவாக நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன லாபம்? மரமண்டு மேல போயிடுவோம், மரமண்டு மேல போயிடுவோம். நம்ம நாட்டிலே நாம மற்ற நாட்டுக்காரன் அழந்த அடைந்த வளர்ச்சி அடையாது. காரணம் பகுத்தறிவை கட்ட போட்டுட்டான். எல்லாம் கடவுள் செய்யும், கடவுள் நம்பு, கடவுள் சொல்றாப்ப நட, கடவுள் பெரியவங்க சொன்ன மாதிரி நட, அப்படியே சொல்லி பின்னால் திருப்பி விட்டுட்டான். இப்ப நாம ஒண்ணும் இப்போ அவளோட தலைகள் பண்ணல, எதையும் சிந்திக்கணும். கடவுளை சொன்னவன் என்ன சொன்ன அவங்களுக்கு? கடவுளை சொன்னவன் சொன்னதாக சொல்லப்படுற தத்துவத்தையே எடுத்துக்கணே. பெரிய ஆளுகள்னு சொல்றீங்களே, நாயன் மாறணும், ஆழ்வாருன்னு, மற்ற இன்னும் ரிஷிகள்னு, அவன் வேணு, இந்த பசங்கள்லாம் என்ன சொன்னான்? கடவுள் இருக்கிறார், எப்படி இருப்பார் உன் கண்ணுக்கு தெரியாது. பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது? உன் கைக்கே சிக்க மாட்டார். பின்ன அது எப்படி அழியிறது? உன் அழிவுக்கே இருக்காது. கடவுள் கண்ணுக்கு தெரியாது, கைக்கு சிக்காது, அழிவு கட்டாது. இந்த மூன்று கொள்கைகள் ஒரு பொருள்னா அங்க என்ன இருக்கும்? வெங்காயம் சைப்படுதானே இருக்கும். சொல்லுங்க, என் ஜோப்பில் இருக்குது எடுத்துக்கிடா. பவுன் பவுனா இருக்குது. கை விடுற போது உன் கைக்கு சிக்காதுடா, எட்டி பார்க்கற போது உங்க கண்ணுக்கும் தெரியாதுடா. அப்புறம் அவங்க கேட்க என்ன புத்தி இருந்தா அதை போல மடப்பை இல்லைன்னு ஓங்கி ஒன்னு அடைஞ்சிட்டு போயிடுவான். நமக்கு புத்தி இல்லை, அவன்லாம் பெரியவன் நினைக்கிறோம். அவனுக்கு உருவமே இல்லை. ஏண்டா அண்ணா அவனுக்கு உருவமே இல்லை? ஏண்டா அண்ணா அவனுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டியது இல்லை. அவன் ரொம்ப யோக்கியம், ரொம்ப கருணை உள்ளவன், ரொம்ப அன்பே உருவானவன், ஒழுக்கமே உருவானவன். இவ்வளவு அடிக்கி நம்பிடாங்கிறான். என்ன கெட்டு போச்சு இவ்வளவு உள்ளவனை நம்புறான்னு முட்டாள்தான் அதை நம்பிடுறான். ஆனா கடவுளை பரப்புனவன் என்ன பண்ணான்? உருவம் இல்லாதவனுக்கு உருவத்தை உண்டாக்குனா, ஒண்ணும் வேண்டாதவனுக்கு சோறு பசிக்கு சோத்தை ஊட்டுனா, ஒழுக்கமானவனுக்கு பொண்டாட்டி வச்சான், அப்பாட்டி வச்சான், இன்னொருத்தன் பொண்டாட்டி கிட்ட போடுறாப்புல எழுதி வச்சான். கருணே உருவாகவனுங்கிறவனுக்கு கையில அருவாளு, கொடுவாளு, வேலை ஆயுதம், சூழ் ஆயுதம், ஈட்டி, கொட்டாப்புள்ளி, மழுவு, திருட்டு பெயர், அயோக்கிய பெயருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கடவுளுக்கு இது கொடுத்தான். ரொம்ப கடுமையா நடந்துக்கிற வேண்டியதுக்கு அந்த 1000 பேரை கொண்டான், இந்த 1,000,000 பேரை கொண்டான், இந்த 20,000,000 பேரை கொண்டான். கதை எழுதுனா பண்டிகை நடத்தலாம். இப்படி இந்த மடப்பை கடவுளை கும்பிடுறான்னா எந்த ஆதாரத்தில் கும்பிடுறான்? எனவே அயோக்கியத்தன்மாவே கண்டுபிடிச்சான். மடையன்னு கூட சொல்றதில்லை. இப்ப வர வர அவன் நடத்தின மாதிரி பெரிய மோசடியான காரியமா ஒரு சின்ன கூட்டம் தான் பிழைக்கிறதுக்காக எல்லா யோகித்தனும் பண்ணான். இதை மற்ற நாட்டுக்காக நமக்கு முன்னாடியே நினைச்சுக்கிட்டு எல்லாம் மாற்றிட்டான். அவன் கிறிஸ்தவ ஆயிரம் கடவுள், 10,000 கடவுள், 100,000 கடவுள், ஒரு கடவுளுக்கு கொண்டாந்துட்டான். துருக்கும் அப்படியேதான் எழுதுனா ஜாக்கிரதையான ஒரு கடவுள் தான், அவருக்கு உருவம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, கும்பிட வேண்டிதான், நாம நம்ப வேண்டிதான்னு சொன்னான். இவன் அமலவாட விட்டு இல்லையே, இது எல்லாம் நாம ஒழிச்சிட்டு அப்புறம் அவனை பத்தி நாம ஏதாவது பேசலாம், அல்லது அவன் நம்ம கிட்ட வந்தா திருப்பிக்கலாம். இங்கே நான் பார்க்கலன்னா கடவுள் இல்லை என்பவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் கடவுளை அயோக்கியன், கற்பிக்காதவன் அயோக்கியன், கடவுளை வணங்காதவன் காட்டு முறாண்டு. இது இன்னைக்கு சொல்லி இல்லையே, 1000 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்கானுங்களே இந்த பசங்க, இன்னைக்கு சொல்லல, ஏதோ ஒருத்தன் எழுதி வச்சாங்கிறாங்க, அவன் இன்னைக்கு எழுதல. கடவுள் நம்பாதவன் அயோக்கிய, கடவுள் நம்பாதவனை கொல்லணும், கடவுள் நம்பாதவன் பொண்டாட்டி எல்லாம் அழிக்க வேணும், இதான் இந்த புத்தகத்தை இருக்கு, அதுதான் கொண்டாந்து இருக்கிறேன். இப்ப நான் சொல்றது அதுக்கு பதில் தான், இது எழுதியிருக்கான். கடவுளை நம்பாதவன் அயோக்கியன், கடவுளை நம்பாதவன் பொண்டாட்டிய நான் அனுபவிக்க வேணும், கடவுளை கேட்கிறோம், கடவுளை நம்பாதவனை கொல்ல வேணும், கடவுளை நம்பாதவன கழுவில் ஏற்கனும், அப்படி எல்லாம் பண்ணித்தானே அவன் நிலநிறுத்தினா. இப்ப நாம அதெல்லாம் பண்ணித்தானே அது ஒழிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். நாமளா சொல்றது இல்லை, அவன் சொன்னதுக்கு பதில். இப்ப இவன் புதுசா இவன் ஒண்ணும் சொல்லல, இதை சொல்லி இருக்கிறோம். கழுவில் இல்லைங்கிற முட்டாள்கள் பைபிள்ல இருக்குது. கடவுள் இல்லைன்னு சொன்னா அவன் முட்டாள், அவனை வெறுக்கணும். பைபிள் இருக்கு, எத்தனாவது பக்கம் எத்தனாவது வாக்கியம் நல்லா எழுதி வச்சிருக்கிறேன். அதை விட வெறுப்பா சொல்றான் துடுக்கேன், அதை விட வெறுப்பா எழுதி இருக்கிறான். பாப்பா என்ன எழுதி இருக்கிறான், பகுத்தறிவாகிய நாட்டை விட்டு வெளியாக்கு, அரசன் அவனை ஒழிக்க வேணும், முடியாவிட்டா கொல்ல வேணும், இதான் மன் தர்மம், இதான் ராமாயணம், இதுதான் ராமன் சொன்னது. அதனால இவன் புதுசா சொல்லல, இவன் சொல்றதுக்கு முன்ன நிறைய எழுதி இருக்கு புத்தகத்துல. பாடுறானுங்க, உச்சவன் நடத்துறான், சூழசம்மாரம்னு கொள்ளதானே என்ன, கடவுள் இல்லை என்னவன், கடவுளை எழுத்தவன். ஆனால் இப்ப நாம அந்த பசங்களை கொல்லலாமே, அது ஒரு தப்பாகாத சட்டப்படி வேணா தப்பாகும், அது வெங்காயம் அதை பத்தி பார்த்தாகுமா. முடிவுக்கு நாம அந்த அளவுக்கு எல்லாம் வந்தாகணும், எங்க கோவில் கண்டாலும் உள்ள போய் அந்த சிலைகளை எல்லாம் உடைக்கணும், எங்க பாப்பாங்க கண்டாலும் தீக்குழு ஒழிச்சு. அவன் பண்ணியிருக்கான அந்த மாதிரி பண்ணித்தான் அவன் உருப்படியா இந்த நிலைமைக்கு வந்தான். அது தீர்ப்பு வேணும்னா எப்படி எப்படி உண்டு, அந்த நிலையெல்லாம் நாம போனாத்தான் உண்டு. நாம கொஞ்சம் பேர் சாகணும், ஒரு பாப்பாளுக்கு ஒரு தமிழன் செத்தாலும் 3 பேர் தான் நாம சாக முடியும், பாக்கி 100ல் 3 போனா 97, 97ல் 3 போனா 94 பேர் நாம மிஞ்சுவோம். அவன் ஒழிச்சா அந்த அளவுக்கு போவோம், இது முள்ள முள்ளத்தான் போகணும். அவனா தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லைன்னு சொன்னா அப்புறம் நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறதா, இல்ல அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறதா, இதெல்லாம நிரந்தரமான மனிதர்களாகவே இருக்கிறதா. வெளிப்படையா சிந்திச்சா எப்படி தோணுது அப்படி நடந்துதான் நான் சொல்றேன். நான் எங்க பேசினாலும் என் பேச்ச நம்பாது, நான் சொல்றபடி நடக்காது. ஆனா சிந்திச்சதுல உனக்கு என்ன தோணுது அந்த படிக்க நடந்துடும். உண்மையாக கடவுள் நம்பிக்கை பேர் இந்த பெயர் ஏதாவது செய்தான்னா, கடவுள் நம்பிக்கை மேல கடவுளுக்கு 2 தலை, 3 தலை, 5 தலை, 6 தலை உண்டாக்குமானா, இந்த கடவுள் நம்பிக்கை மேல கைக்கு 2 கை, 8 கை, 10 கை, 12 கை என்னன்னா, இந்த கடவுள் நம்பிக்கைக்காக அதுக்கு சோறு தயிர்ச்சாரம் பெங்கால் பொங்கல் எல்லாம் வைக்கிறானா, இந்த கடவுள் நம்பிக்கை மேல இருக்க பொண்டாட்சி கட்டி படுக்க வைக்கிறானா, இந்த சோதாப்பை இவன் பொழைக்கிறதுக்கு மக்களை மடையனாக்குறதுக்கு என்ன வழியோ அதுகளை கண்டுபிடிக்கணும். அது போல உண்டாக்குறான், கேட்கறதுக்கு ஆள் இல்ல, சொன்னா நம்புறதுக்கு தயாரா இருந்தோம்.
தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய இந்த உரையினை பதிவு செய்தவர்கள் சுயமரியாதை சுடரொளி, காரைக்குடி என்ஆர் சாமி அவர்களின் மகன்கள் சாமி சமதர்மம் மற்றும் சாமி திராவிடமணி ஆகியோர்.